எபேசியர்கள் இரண்டாம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 2:11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாலியாய் இருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலியனுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றோருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்பதே. 11 வசனத்துல மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லு. ஆனபடியினாலே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே சொல்லப்பட்ட சில விஷயங்களை சொல்றார். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? 2 பார்க்கும் பொழுது மனுஷன் பாவத்துல மறிச்சிருக்கிறான். பாவத்துல மறிச்சிருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக இருக்கிறான், பிசாசின் ஆளுகைக்கு கீழாக இருக்கிறான், மூன்றாவது மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்கிறான். அப்ப இந்த பாவத்தினுடைய மறித்திருக்கிற மனிதனுடைய நிலைப்பாடு இவ்வளவு மோசமா இருக்கு. ஆகவே கடவுள் மேல கோபமா இருக்கிறார். அப்ப கடவுள் கோபமா இருக்கிறார் அப்படிங்கிறப்ப மனுஷனை யாரும் காப்பாற்றப்பட முடியாத நிலையில இருக்கும் பொழுது தேவன் கடவுளே ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். மனிதனுடைய ரட்சிப்புக்கு, மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களையும் என்னையும் பாவத்துல மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிறார். அப்ப நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய கிருபையினால நம்ம கடவுளோடு இருக்கும்படியாக கடவுளோடு என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா, இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நிலைப்பாடு. கடவுளோடு நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம கடவுளோடு இணைந்து கடவுளை போல இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அடிப்படை சிந்தனை. இந்த உலகத்துல நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வாழ்றது இல்ல. அதுக்காக நீங்களும் நானும் ரட்சிக்கப்படல. இப்ப நீங்களும் நானும் கடவுளிடத்துல வந்ததுக்கு, கடவுளோடு இணைக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதற்காக தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பிரதிபலிப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒவ்வொரு செயலும் இயேசுவாக இருக்க வேண்டும். இதுதான், இதுக்குதான் அழைப்பு. இப்ப இந்த நிலையை ரட்சிப்புல நீங்க உணரல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து இம்பாக்ட், இந்த உலகத்துக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தனையிலிருந்து செயலிலிருந்து என்னுடைய நடைமுறை முழுவதுமாக இந்த உலகத்தை பாதிக்கணும். நல்ல மனசு வச்சுக்க, நம்ம கொடுக்கிற ஒரு கைப்பிரதி இல்லாட்டி நான் கொடுக்கின்ற ஒரு பிரசங்கம் ஒரு மனுஷன் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்காது. என்னுடைய வாழ்வு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகத்துல ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதனாலதான் நீங்க எப்போ சொல்ல, 1 4 வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசுநாதர் சொல்லவும் செய்யவும் அவர் எப்படி சொன்னாரோ அதன்படி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கணும். இப்ப அது போலதான் அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க, அது போலதான் அவருடைய திருச்சபை இருந்தது. ஆக இப்படியாக நீங்களும் நானும் வாழும். இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாததுனாலதான் இன்னைக்கு சமூகத்துல கிறிஸ்தவத்தின் மீது மதிப்பே கிடையாது. என்ன மதமாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு நாளும் கிறிஸ்தவம் வந்து மதமாத்திர பணியே கிடையவே கிடையாது. யாரையுமே மாத்தவே முடியாது. மதமாற்றங்கிறதுலாம் அடிமுட்டாள்தனமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்துல அப்படிலாம் சொல்றதே கிடையாது. கடவுள் ஒரு மனுஷனை ரட்சிப்பாரையானால் அந்த மனுஷன் கடவுளை போல இந்த உலகத்துல வாழணும், அவ்வளவுதான். அதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இவர்களே எத்தனை மிஷினரிஸ் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தாங்க? எத்தனை மிஷினரிஸ் வந்தாங்க? 100,000 பேரா வந்தா? 100,000 பேர் வந்தானா? மெஞ்சி போன ஒரு 1,000 பேர் 2,000 பேர் வந்திருப்பான், நட்டி ஒரு 20,000 பேர் கூட வந்திருப்பான் முழு இந்திய தேசத்துக்குமே. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய தாக்கமும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாரு அப்படிங்கறதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அவனால வாழ முடியுது, ஏன் என்னால வாழ முடியல, ஏன் அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அப்ப அவன், அதாவது அந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த கிறிஸ்துவை உடையவன் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தனை போக்கு இல்லாம நீங்களும் நானும் வாழும் பட்சத்துல கிறிஸ்துவ அந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. கிறிஸ்துவ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்வு மிகவும் இன்றியமையாது. அப்ப அதனாலதான் சொல்றாரு ஆணுபடியினாலே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் அங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த 11 வசனத்திலையும் நீங்க ஆழமா நீங்க பார்க்கும் பொழுது, ஆணபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதிகளாய் இருந்து, ஆணபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே உள்ள ஒரு மனிதன், முன்னால நம்ம எப்படி இருந்தோம் இப்ப வந்து எப்படி நம்ம இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. யூதர்கள் அல்லாதவர்கள் எப்படி கருதப்பட்டார்கள்? யூதர்கள் தான் மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களை எப்படி பார்த்தார்கள்? அங்க ஒரு அழகான ஒரு விஷயம் அங்கு சொல்லப்படுகின்றது. இப்ப நீங்களும் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நற்கிரியைகள் செய்வதற்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தோம்? அப்ப யூதனால புறஜாதியான் எப்படி பார்க்கப்பட்டான், அந்த யூதன் யார், இந்த புறஜாதியான் யார், இந்த ரெண்டு பேரும் இப்ப இணைக்கப்படுகின்றார்கள், இந்த இணைக்கப்பட்டவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இவர்கள் எங்கு இணைக்கப்பட்டு எங்கு சேருகிறார்கள்? அதான் இந்த இடத்துல அவர் சொல்றார். வேசியர் 1 9 வசனத்துல நீங்க பார்க்கும்பொழுது ஒரு தாற்பயம் அங்கு சொல்லப்படுகிறது, ஒரு ஒரு இறையியல் கொள்கை அங்கு சொல்லப்படுகிறது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கப்படும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கூட்டப்பட வேண்டும். அப்ப இயேசுவை கொண்டு கடவுள் செய்யக்கூடிய ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமியை உருவாக்கி அதுல எல்லாற்றையும் ஒன்றிணைக்க போகிறார். இதைதான் இந்த எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்றார். இது ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. என்னன்னா, சபைங்கிறது யூதரும் புறஜாதியார் இருவரும் தேவனுடைய வல்லமையினால இணைக்கப்படுகின்றார்கள். கடவுளுடைய வல்லமையினால இந்த யூதனும் புறஜாதியாரும் இணைக்கப்படுகிறான். அது என்னன்னு உங்களுக்கு இத நீங்க நல்லா ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்க புரியும். அந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ரெண்டு விதமான மக்கள் சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு விதமான மக்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்னு யூதன் ஒன்னு புறஜாதியார். இப்ப யூதனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு, புறஜாதியானுக்கு அடையாளம் கொடுக்கப்படல. அந்த யூதன் யார், அந்த புறஜாதியான் யார், அவங்க ரெண்டு பேரும் எப்படி திருச்சபைக்குள்ள வர்றாங்க? இப்ப ரெண்டு பேரும் இணைக்கப்படக்கூடாதவர்கள், ரெண்டு பேரும் சேரவே முடியாது. ரெண்டு பேரும் சேர முடியாத ரெண்டு பேர் இணைக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளாக வருகிறார்கள். இது எப்படின்னா, இது தேவனுடைய வல்லமையுள்ள செய்கையினாலும் கடவுளுடைய வல்லமையினாலும் நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் இந்த வல்லமையான காரியத்தை செய்கின்றார். இது மனிதனுடைய திறமையினால நடக்கிறது கிடையாது, மனித முயற்சியினால நடப்பது கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எபேசியர்கள் அதாவது புறஜாதிகள் எப்படி உள்ளுக்குள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, முதல் அவனுடைய பாவ நிலை, கடவுளை அறியாம பாவத்துல மறிச்சிருந்தான். அடுத்தது நியாயப்பிரமாணத்துக்கு இடையிலான ஒரு தடை. அப்ப இந்த ரெண்டும் 2000 வருஷத்துக்கு முன்னால கிடையாது. அன்னைக்கு இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, யூதன் புறஜாதியான் ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருந்துச்சு. கிரேக்கன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேக்கன் வந்து மற்றவர்கள் எப்படி பார்த்தானா பார்பேரியன்ஸ் சொல்லி பார்த்தான். அதாவது பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப காட்டுமிராண்டின்னு பார்த்தான். கிரேக்கம் பாக்குறப்ப நாங்க தான் படிச்சவன், நாங்க ஞானம் உள்ளவன், இவன்லாம் காட்டுமிராண்டி அப்படிங்கிற மிச்சவனுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது. இப்ப இந்த ரெண்டு பேரும், அதாவது இந்த யூதனும் புறஜாதியானும் இந்த கிரேக்கனும் காட்டுமிராண்டியும் எப்படி இணைக்கப்பட முடியும்? அதான் இந்த 11 வசனத்துல எப்படி இணைக்கப்படுகிறார்கள். இப்ப யூதனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, யூதனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அது விருத்த சேதம். விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னா ஆண் உறுப்புல இருக்கிற நுனித்தோல் வந்து அகற்றப்படுதல், அது ஒரு அடையாளம். ஆண் உறுப்புல இருக்கிற நுனித்தோல் அகற்றப்படுதல் விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு, மிச்சவங்களுக்கு எல்லாம் கிடையாது உலகத்துல, சரியா? அதான் யூதனுடைய, ஒரு யூதன் என்பதற்கு ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த யூதன் கடவுளால இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டதுனால தன்னை மேன்மையானவனாக நினைச்சான். அவன் என்ன சொல்றான், நான் புறஜாதியான் கிடையாது, நான் மேன்மையான ஆளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் நீங்க பிலிப்பியர்களது நிருபத்துல 3 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர்களது நிருபம் 3 அதிகாரத்துல 3 வசனத்துல சொல்றாரு, 3 அதிகாரம் 3 வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்ப இந்த யூதன் யாரு அப்படின்னு சொன்னா, யூதனுடைய மனப்பான்மை இந்த புறஜாதியான குறிச்சு எப்படி இருந்துச்சு நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, இது இன்னைக்கு இருக்கிற நடைமுறையோட காரியங்களோட ஒத்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். யூதன் பார்வை புறஜாதியான குறிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவன் விருத்த சேதனை இல்லாதவன். ரெண்டாவது, இவன் ஆபிரகாமியனுடைய குமாரன் கிடையாது. ஆக இப்ப இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் திருச்சபைக்குள்ள வரணும்னா, அந்த யூதன் புறஜாதியனுடைய மனப்பான்மை சரி செய்யப்பட வேணும். இந்த மனப்பான்மை சரி செய்யப்படாம இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல இது பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. ஜாதிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை சமூகத்துல. இது அகற்றப்பட முடியுமா சொல்லுங்க? இது அகற்றப்பட முடியுமா? இந்த ஜாதியை எடுத்துட முடியுமா? இது மாத்திரமா? ஜாதி மாத்திரமா ஒரு பிரச்சனை? படிப்பு நிகழ்கிறது பிரச்சனை, அந்தஸ்து பிரச்சனை, அழகு பிரச்சனை, திறமை பிரச்சனை. இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சமூகத்துல ஒரு கிறிஸ்தவனா நான் எப்படி செயல்பட முடியும் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜாதிங்கிறது பயங்கர கொடூரமான ஒரு செயல். ஜாதிங்கிறது எத்தனை பேர் செத்து போயிருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் வெட்டப்பட்டிருக்கான் தெரியுமா? எவ்வளவு பேர் இழிவாக பேசப்படுகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு ஊடகங்கள்ல நீங்க டிவியில எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மக்களை, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை, சாதாரணமான ஒரு மனுஷனா பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு. மனிதனை மனிதனாக பார்க்கவே முடியல. இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இதெல்லாம் உள்ளான உணர்வுகளுக்குள்ளாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா பதிஞ்சு போயிருக்கு. நமக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கும் அது, நம்மளால அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் அந்த அளவுக்கு அதை இருதயத்தினுடைய ஆழத்துல பதிச்சு வச்சிருக்கு. அவன் சமூகத்தோடு இணைஞ்சுதான் வாழ முடியும். அதாவது அவன் தன்னுடைய இன மக்களோட தான் இணைஞ்சு வாழ முடியும், அவனோட தான் உறவு கொள்ள முடியும். எல்லாருடையும் சாதாரணமா உறவு கொள்ள முடியாது. இது அவனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, இவனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இதுதான் யூதன் புறஜாதியானுடைய நிலைப்பாடு. யூதன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருந்தான், இதுதான் ஆதி திருச்சபையில காணப்பட்டுச்சு. இந்த ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜாதி பாகுபாடுகள் உடைக்கப்பட்டது. யூதனையும் புறஜாதியானையும் இணைக்கிறதுக்கு கடவுளுடைய வல்லமை தான் தேவை. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சபைகள்ல ஒற்றுமையை குறிச்சு பேசுறோம். எப்படி ஒற்றுமை வரும்? எப்படி ஒற்றுமை வரும்? ஜாதிக்குன்னு கோயில் வச்சாச்சு. ஜாதி ஜாதியா கோயில் இருக்கு. அவன் அந்த கோயிலுக்கு போனான், அவன் அந்த இனத்தான். இதை தான் அங்க உடைக்கிறார் ஆண்டவர். இந்த யூதன் புறஜாதியான் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எப்படி உடைக்கிறார், அது உடைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சீங்க, அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷீகமா உடைக்க முடியாது, ஒழுக்கத்தை சொல்லி உடைக்க முடியாது, ஒற்றுமையை பேசி உடைக்க முடியாது, ஐக்கியத்தை பேசி உடைக்க முடியாது, சுவிசேஷத்தை சொன்னாதான் உடைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை சொன்னாதான் உடைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இல்லாம அந்த இப்படிப்பட்ட அந்த ஜாதிகளை ஒழிப்பது இயலாது. இதுதான் ஆதி திருச்சபையில் இருந்த மிக மோசமான யூதனுக்கும் யூதனுடைய நிலைப்பாடு, புறஜாதியான குறிச்ச நிலைப்பாடு மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைக்கிறார், எடுத்து போடுகிறார். இங்க பிரச்சனை என்ன, இந்த இடத்துல பிரச்சனை என்ன, அங்க விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன். அவங்க விருத்த சேதனம் எதுக்கு நடத்துனுச்சு, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனம் எதுக்கு நடத்துச்சு அப்படின்னு சொன்னா, பெருமைக்கு நடத்தியது. நான் அடையாளம் வச்சிருக்கிறேன், நான் யார் தெரியுமா, இப்ப நான் பூணூல் போட்டிருக்கிறேன், நான் பட்டை போட்டிருக்கேன், நான் நாமம் போட்டிருக்கிறேன், நான் சிலுவை போட்டிருக்கிறேன், நான் பொட்டு வைக்கல, இதெல்லாம் எங்க நடத்துது. மிக மோசமான பெருமை என்கின்ற அகம்பாவமான ஒரு பாவத்திற்கு நேராக நடத்துகிறது. ஒவ்வொரு பிரிவினைக்கும் காரணம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு பிரிவினைக்கும் காரணம் பெருமை. உங்களுடைய வாழ்க்கையில அது இருக்கு, இது நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகின்றது. இந்த பெருமைங்கிறது ஆளாத மனுஷன் யாருமே இல்லை. பெருமையின் ஆதிக்கத்தினால, பெருமை நம்மை ஆளுவதனால நம்ம சரியா சிந்திக்க முடியாது. You cannot able to think right. சரியா பார்க்க முடியாது, சரியா சிந்திக்க முடியாது, காரியங்களை உண்மையா புரிஞ்சுக்க முடியாது. உண்மை தெரியாம வாழ்றோம் பாத்தீங்களா, அதான் மோசமான சாபம். இது பெருமை செஞ்சிடும். இரண்டு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசுறோம் பாத்தீங்களா, அது பாவம், அது பெருமை, அது குருட்டுத்தனம். இதுதான் யூதனுடைய பிரச்சனை. யூதன் தன்னை ரொம்ப பெருசா நினைச்சு தனது அகம்பாவத்தினால பெருமையினால புறஜாதியானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே அங்கு பிரிவினை. உன்னுடைய வாழ்க்கையில பிரிவினைக்கு காரணம் என்னன்னு பாரு. உன் வாழ்க்கையில பிரிவினைக்கு காரணம், ஏன் நான் பிரிஞ்சிருக்கிறேன், ஏன் நான் ஒன்றா இல்லை, ஏன் குடும்பத்துல நானும் கணவனும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம், ஏன் சபைகள்ல ஒற்றுமை இல்லை, சபைகள்ல ஏன் பிரிவு. காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், இட்ஸ் ப்ரைட். பெருமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உண்மையை தெரியாம ஆக்கிரும், உண்மையை புரிய வைக்காது. பெருமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்மை பற்றி ஒரு தவறான சிந்தனையை கொடுக்கும், என்னை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும். பெருமை அறியாமைக்கு நடத்தும், பெருமை உண்மை அறிவதை தடை செய்யும், பெருமை உண்மை அறிவதை தடை செய்யும். இதான் பிரச்சனை யூதனுக்கு. அங்க யூதன் தன்னை மேன்மைப்படுத்துறான், எதனால, அந்த விருத்த சேதனத்தினால. என்னன்னு சொல்றான், இந்த பெருமை என்ன செஞ்சிச்சு தெரியுமா யூதன், யூதன் என்ன தெரியுமா செஞ்சான், புறஞ்சாதியான பார்த்து நாயின் அச்சமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்வது பெருமை என்கின்ற ஒரே காரியம். இதுக்காக நீ போய் பேச முடியுமா, இதை போய் நீ ஜெயிக்க முடியுமா, இதை போய் எதிர்த்து போராட முடியுமா. எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில், இதை உங்களை கொண்டு நீ ஜெயிச்சிட முடியுமா, முடியாது, முடியவே முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா, சுவிசேஷம் எங்க இல்லையோ அது மேற்கொள்ளப்பட முடியாது. சுவிசேஷத்தை என்னைக்கு மக்களுக்கு உண்மையாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினுடைய ஆழமான ஒரு தாற்பரியத்தை நம்ம கொடுக்கும் பொழுதுதான், அதுதான் மக்களை மாற்றும், அதுதான் அந்த பிரிவினையை தகர்த்து ஒழிக்கும், அங்குதான் உண்மையான ஒற்றுமையும் ஐக்கியமும் ஏற்படும். ஏன் பெருமை உன் வாழ்க்கையில பெருமை இருக்குதா, உன் வாழ்க்கையில பெருமையை ஒழிக்கணும், உன் வாழ்க்கையில இருக்கிற ஜாதியத்தை ஒழிக்கணும், உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த மகா கொடூரமான ஒரு பாவத்தை உன்னிடத்துல நீ எடுத்து போடும். நடந்தது என்ன தெரியுமா, யூதன் விருத்த சேதனத்தினுடைய பெருமையினால இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டான், சிலுவையில் அறிஞ்சிட்டான். யார் விருத்த சேதனத்தை அடையாளமா கொடுத்தாரோ அவர் யாருன்னு பார்க்க முடியாத அளவுக்கு பெருமை அவனை ஆண்டு கொண்டதனுடைய விளைவு கிறிஸ்துவை தேவ குமாரனை சிலுவையில் அறைய செய்தது. அடுத்தது அந்த பெருமை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன கொண்டு இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன கொண்டு இருக்கிறேன், இதுக்கு கடவுள் தான் காரணர் என்பதையே மறக்க வச்சிருச்சு. நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் யார் கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் மறக்கடித்தது பெருமை. விருத்த சேதனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார், சரியா? அவன் சொன்னான், நாங்கள் அடிமைகள் இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் வித்து. உனக்கு ஆபிரகாமுடைய சந்ததியில் உனக்கு கொடுத்தது யாரு, உனக்கு விருத்த சேதனத்தை கொடுத்தது யாரு? பெருமை, அகம்பாவம், இதெல்லாம் கடவுள் கொடுத்தாருங்கிறத மறக்க செய்து என்னன்னா, அவனை தாழ்மைப்படுத்தாமல் தேவனுடைய ஈவை உணராமல் அவனை கடவுளை விட்டு பிரித்தது, சக மனிதனை விட்டு பிரித்தது பெருமை. அடுத்தது இந்த விருத்த சேதனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பெருமையினுடைய விளைவு மற்றவர்களை குறித்து தவறான எண்ணம், மற்றவர்களை குறித்து தவறான எண்ணம், நம்ம பத்தி கூட்டி நினைச்சுக்கிறது, நம்மளை பத்தி உயர்வா நினைச்சுக்குவோம், மிச்சவனை ரொம்ப குறைவா நினைப்போம். யூதன் புறஜாதியான பார்த்து நாயின்னு சொன்னான், மற்றவர்களை என்னைக்கு நம்ம குறைவா மதிப்பிடுகின்றோமோ அன்னைக்கு வாழ்க்கையில பிரிவினை. பெருமை உள்ளவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, மற்றவனை குறைத்து மதிப்பிடுவான். பெருமை உள்ளவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, காரியத்தை கூட்டி சொல்லுவான். பெருமை உள்ளவன் திசை திருப்புவான், மற்றவர்களை உதாசீனப்படுத்துவான், மற்றவர்களை உதாசீனப்படுத்துவான், மற்றவங்களெல்லாம் பொருட்டால நினைக்க மாட்டான், நீ பேசினா இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதான் அந்த யூதனுடைய நிலைமை, இதுதான் பிரிவினைக்கு காரணம், வேறதும் கிடையாது. இந்த உலகத்தை நம்ம பாக்குறப்ப கவனமா பாருங்க, இந்த உலகத்துல நடப்பத வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு பிரிவினைக்கு காரணம் என்னது, காரணம் என்னது, தவறான மதிப்பீடு செய்தது, தவறான மதிப்பீடு செய்தது, விருத்த சேதனத்தை பெருசா நினைச்சது. பால் சொல்றான், விருத்த சேதனா என்னன்னு சொல்றான். பால் அருமையான ஒரு விஷயத்தை சொல்றான், விருத்த சேதனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார். விருத்த சேதனங்கிறது கடவுளோடு உள்ள நெருங்கிய உறவு என்று சொல்லுகின்றார், கடவுளோடு உள்ள நெருங்கிய உறவு என்று சொல்லுகின்றார். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு, ஒரு எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனைக்குள்ளாக கொண்டு வந்துட்டு இருக்கிறது. யூதன் விருத்த சேதனத்தை தவறாக வியாக்கியானப்படுத்தினான், யூதன் விருத்த சேதனத்தை தவறாக வியாக்கியானப்படுத்தினான். அந்த இடத்துல வசனம் சொல்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆணபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கைகளினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். மாம்சத்துல செஞ்சது சரியா, மாம்சத்துல கைகளினால் செய்யப்பட்டது, மாம்சத்தின்படி அப்படிங்கிறப்ப வெளிப்புற தோற்றத்தை சொல்லுது, மாம்சம் அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றம், அதாவது விருத்த சேதனங்கிறது ஒரு வெளிப்புற அடையாளம், இது ஒரு இனத்திற்கு அடையாளம், ஒரு இனத்திற்கான ஒரு அடையாளம், நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு இனத்திற்கான ஒரு அடையாளம், நான் இந்த தேசத்துல பிறந்தவன், இந்த நாட்டில் பிறந்தவங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்னைக்கு இந்த அடையாளத்துக்காக தான் மக்கள் போராடுகின்றார்கள், இந்த அடையாளத்துக்காக தான் இன்னைக்கு நார்த் கொரியாவும் அமெரிக்காவும் மூன்றாவது உலக யுத்தத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தனக்காக தன்னுடைய இனத்துக்காக போராடுவதுதான் இலங்கையில் நடந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு தமிழகத்தில் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் தமிழகத்தில் இன்னைக்கு மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன செய்து மறைமுகமாக ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷனுடைய உயிரையும் பறித்துக் கொண்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கு. இந்த இடத்துல யூதம் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனை. யூதன் வந்து தனக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொண்டு, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் சிறியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிற நிலை. இதுதான் ஆரிய திராவிட போராட்டமும் கூட. ஒருத்தன் தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை இழிவுபடுத்துவது, ஒருத்தன் தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவனை அடிமைப்படுத்துவது, அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? பிரிவினை தான் வரும், போராட்டம் தான் வரும், பிரச்சனை தான் வரும். இதுதான் அன்றைய நாட்கள்ல அங்க யூதனும் புறஜாதியானும் கிரேக்கனும் கல்வி அறிவு அற்றவர்களும் அங்கு திருச்சபையிலே இணைக்கப்படுகின்றார்கள். அங்கு பிரிவினைக்கு காரணம் பெருமை. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல, இன்னைக்கு அநேக நிலைகள்ல நம்மளுடைய பிரிவினைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது மாம்சத்தினாலே ஏற்படுகின்ற காரியங்கள், மாம்சத்தினால் ஏற்படுகின்ற சிந்தனைகள், மாம்சத்தினால் ஏற்படுகின்ற குறைவான மதிப்பீடுகள். என்னுடைய திறமை இன்னொருத்தனோட சேரவிட மாட்டேது, என்னுடைய பணம் மற்றவனோடு இணக்கமாக்க மாட்டேது, என்னுடைய கல்வி இன்னொருத்தனோட பேசவிட மாட்டேது, என்னுடைய வாழ்வின் நிலைப்பாடு என்ன ஒரு சமநிலைக்கு கொண்டுட்டு வர மாட்டேது. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரோடய எல்லாம் பேச முடியல, எல்லாரும் எல்லாரோடய இணைஞ்சு போக முடியல. நாமளே பயப்படுறோம், அவன் பணக்காரங்கிறோம், அவனை பார்த்தா படிச்சவன் சொல்லி சொல்றோம், அவனை சாதாரணமான ஒரு மனிதனாக உங்களால் பார்க்க முடியவில்லை. இதுதான் அன்னைக்கு அந்த திருச்சபையில காணப்பட்ட மிக மோசமான ஒரு சூழல். அப்ப வெளிப்புற காரியங்களை முக்கியப்படுத்தி மாம்சத்தை பெருசுப்படுத்தி அங்கு பிரிவினை உண்டாக்கினார்கள். இன்னைக்கு சபையில மற்றவர்கள் வருவதற்கு தடையாக என்னிடத்திலே காணப்படுகின்ற காரியம் என்ன? இதான் கேள்விங்க. நோஞ்சு பாருங்க, ஆதி திருச்சபையில விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு, யாராலையும் சரி செய்ய முடியல. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எந்த அரசியல் கட்சிகளாலும் சரி செய்ய முடியல, எத்தனையோ இயக்கங்கள் தோன்றி சரி செய்ய முடியல, ஜனங்கள் செத்துக்கொண்டு மாண்டு கொண்டு மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுமா? இதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இதை சரி செய்ய முடியுமா? இதுக்கு ரோட்ல நின்று பெரிய காரியங்களை செய்து சரி செய்ய முடியுமா? ஒருவேளை எதிர்ப்பை நாம் தெரிவிக்கலாம். என்ன செய்ய போறோம்? இது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? இந்த பிரிவினைக்கு, இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு சபைகளிலே ஜனங்கள் உள்ளுக்குள்ள வராம இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்க நிறைய பேர் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜாதிங்கிற ஒரு பெரிய கொடுமை. ஜாதி என்கின்ற மாபெரும் ஒரு பெரிய கொடுமை நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஜாதிக்கான கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைகளிலே ஏழை பணக்காரன் என்கின்ற மாபெரும் வித்தியாசம் காணப்படுகின்றது. படித்தவன் படியாதவன் என்கின்ற மாபெரும் வித்தியாசம் காணப்படுகின்றது. ஜனங்கள் ஒருங்கிணைக்கப்பட முடியவில்லை, ஜனங்கள் ஒன்று சேர முடியவில்லை. காரணம், இப்படிப்பட்ட மகா கொடியதான பாவம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இது மறைமுகமாக சொல்லப்பட வேண்டுமானால் இது உன்னுடைய வாழ்க்கையை ஆளுகின்ற பெருமை என்கின்ற மா கொடியதான ஒரு பாவம் இன்னைக்கு சமூகத்தை அழிச்சு கொண்டிருக்கிறது. இந்த பெருமை என்கின்ற மா கொடியதான பாவம், இதுக்கு தீர்வு என்னங்க? எப்படிங்க சரி செய்யறது? இது எப்படி சரி செய்யறது? யூதன் புறஜாதியானுடைய விஷயத்தை எப்படி சரி செய்வது? அவன் தன்னை குறிச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறான், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறான், எனக்கு தான் கடவுள் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் கண் குருடாகி போய்விட்டது, அவனுக்கு உண்மை தெரியாமல் போய்விட்டது, நிஜத்தை அறியாமல் பொய்யை பெரிதுபடுத்தி மற்றவனை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்துல எது சரி செய்யும்? ஒருவேளை இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி பாரதியார் சொன்னதெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு மாத்திர முடியுமா? கல்வி மாத்திருச்சா? கல்வி எவ்வளவு பேரை மாத்தினுச்சு? கல்வி எத்தனை பேரை மாத்தினுச்சு? கல்வியால மாத்த முடியல. சிறைச்சாலைகள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததா? இல்ல, அங்க போய் திருந்துவான்னு சொல்லி வச்சா இன்னும் அங்க போய் மோசமாயிட்டு தான் வரா. எங்க கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அங்க அது மீறப்படுகின்றது. இதுக்கு என்னங்க செய்யறது? இதுக்கு என்ன செய்யறது? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து சமூக நட்பை பத்தி பேசுறதா, சகோதர அன்பை குறிச்சு பேசுறதா, இல்லாட்டி இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை குறிச்சு பேசுறதா, இதெல்லாம் பேசினா மனுஷன் சரியாயிருவானா? இங்கு தேவை ஒரே ஒரு காரியம், இங்கு தேவை ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான். வேத போதனை சத்தியத்தின்படி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷம் சரியா சொல்லப்படல, இன்னைக்கு திருச்சபைகள்ல சுவிசேஷம் நிராகரிக்கப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினுடைய மகத்துவம் குறைக்கப்படுகின்றது. இன்னைக்கு ஒழுக்க 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 காரியங்கள் மாரல் திங் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஒழுக்கம் முக்கியம் இல்ல, நீ பாவத்துல செத்து இருக்கிற, பாவத்துல மறிச்சு இருக்கிற நீ தேவ கோபத்துக்கு நேரா இருக்கிற, தேவ கோபத்துக்கு நேரா இருக்கிற நீ நரகத்துக்கு போற, இத நீ சொல்றியா? உன் வாழ்க்கையில மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஏசு கிறிஸ்து கொடுப்பதனால வரும். மனம் திரும்புதலும் விசுவாசமும் மனித முயற்சி கிடையாது. மனம் திரும்புதலும் விசுவாசத்தையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியான கடவுள். பரிசுத்த ஆவியான கடவுள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியான கடவுள் பாவத்தை குறித்து பேசுகின்றார். பரிசுத்த ஆவியான கடவுள் நீதியை குறித்து பேசுகின்றார். பரிசுத்த ஆவியான கடவுள் நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நியாய தீர்ப்புக்கு நேராக இருக்கிறாய். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், உன் பாவம் உன்னை அழிக்கும். நீ இதிலிருந்து மனம் திரும்பாவிட்டால் நீ நிச்சயமாக நரகத்துக்கு போவாய். உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் உன்னுடைய பாவம். உன் வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல உன்னுடைய பிரிவினைக்கு காரணம் உன்னுடைய அகம்பாவம் என்கின்ற ஒரு பெருமை. சபைகள்ல இன்னைக்கு ஜனங்கள் வராம இருக்கிறதற்கு ஜாதி என்கின்ற வெறி பிடித்த நீ காரணம். நீ மனம் திரும்பல அப்படின்னு சொல்லலாம், ஒரு நாளும் ஒரு சொப்பனத்தில் கூட நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஜாதி பார்க்கிற எந்த நாயும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜாதி என்கின்ற கொடூர கொடூரனை அழிக்கணும்னா இயேசு கிறிஸ்து என்கின்ற சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் செழுந்தார் என்கின்ற அந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக வராத பட்சத்தில் நீ மனம் திரும்ப முடியாது. யூதனையும் புறஜாதியானையும் ஒன்றிணைத்தது, விருத்த சேதனம் உள்ளவனையும் விருத்த சேதனம் இல்லாதவனையும் உயிரோடு எழுப்பி ஒன்றிணைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவனுடைய வல்லமை தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்பட்டாதான் இந்த பிரிவினை என்கின்ற நடுச்சுவர் தகர்க்கப்படும். அப்பதான் எல்லாரையும் சமமா பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் கடவுளுடைய படைப்புகள். நம்ம எல்லாரும் தேவனால ஒரே ஆதாம் ஏவாளால படைக்கப்பட்ட ஒரே சமூகத்தில ஒரே இனத்தினுடைய பிள்ளைகள். இங்க ஜாதினா ஆண் பெண் அப்படின்னு மட்டும்தான் இருக்க முடியுமோ ஒழிய மிச்சம் எதுவுமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இன்னைக்கு சமூகத்துல ஊற்றி பிசாசு வளர்த்து சமூகத்தை பிரிச்சு கடவுளற்ற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறானே, இதை குறிச்சு உன்னுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சிருக்கியா? நீ உண்மையாலுமே பரலோகம் போகணும்னு நினைக்கிறியா? என்னங்க ஜாதி பார்த்துட்டு நீ வந்து சபைய ஜாதி பார்த்துக்கிட்டு நீ ஊழியத்துக்கு லட்சம் ரூபா கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அது ஜனங்களை ரட்சிக்குமா? நீ கொடுக்கற காசு ரட்சிக்குமா? கேக்குறேன். கடவுளற்ற செயல் உன் அழிச்சிரும். கொடூரமான பாவத்துக்கு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆண்டவரே இந்த கொடூர பாவத்திலிருந்து என்னை மன்னிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த யூதன் தனக்கு கொடுத்த விருத்த சேதனத்தை கொடுத்த கடவுளை அறியாம அந்த கடவுளை கொலை செய்த படுமோசமான சமூகம். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ கொண்டுகிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில் ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஜாதி என்கின்ற பெருமையினாலும், பணம் என்கின்ற பெருமையினாலும், அறிவு என்கின்ற பெருமையினாலும், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து என்கின்ற பெருமையினாலும் நாம சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து என்னைக்கு மனம் திரும்ப போற? இந்த பாவத்திலிருந்து என்னைக்கு நீ மனம் திரும்ப போற? இந்த பாவத்தோட நீ மறுச்சு நான் நிச்சயமா நரகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். மனம் திரும்பினே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கலாம், உனக்கு வாழ்வாதாரமே கிடையாது, சமூகத்திலே இருக்க முடியாது. ஒன்று ஒரு காலம் தேவனற்ற இடத்துல நீ நாசமான போக போற. உன் வாழ்க்கையில கடவுளை தேடுங்க, அருமையான கடவுளுடைய படைப்புகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளுடைய படைப்புகள், எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கடவுளால் படைக்கப்பட்டது. எல்லாரும் கடவுளுக்கு பிரியமானவர்கள். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தேவ சாயலோடு தேவன் படைச்சார். ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் தேவ சாயலோடு படைத்த அந்த மனிதர்களை நாம பகைச்சி, ஜாதி பார்த்து, பெருமை பாராட்டி, பகைமை பார்த்து, பணப்பெருமையினால, இனப்பெருமையினால அநேகர் அழிச்சு கொண்டு கொண்டிருக்கிற சமூகத்துல ஒருமையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நீங்க கடவுளிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.